السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், இங்கே குழுவியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் சில கடமைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். மனிதர்கள் இறைவனுக்காக வேண்டி செய்கின்ற கடமைகள் என்றும், மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே நிறைவேற்றுகிற கடமைகள் என்றும் இருவித கடமைகளை மோமின்களுக்கு அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற கடமைகளிலே இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் நிறைவாக இருக்க வேண்டும், அதிலே குறைவு ஏற்படுத்திவிடக்கூடாது. அதே நேரத்திலே படைப்பினங்களுக்கு செய்கின்ற கடமைகளிலும் நாம் குறைவு ஏற்படுத்திவிடக்கூடாது. அந்த கடமைகளை அல்லாஹ் வணக்கங்களாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஒவ்வொரு கடமைகளை நிறைவேற்றுகிற போதும் மகத்தான நற்கூலி அதற்கு உண்டு. அது நாம் வணங்குகின்ற தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, நமது குடும்பத்திற்காக வேண்டி நாம் உழைத்து அவர்களுக்கு ஊட்டுகிற ஒரு கவலும் உணவாக இருந்தாலும் சரி, நமது பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக வேண்டி நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நன்மை உண்டு. எதுவுமே வீணானவை அல்ல. அல்லாஹத்தால் அவன் தன்னுடைய தனக்கு செய்கின்ற கடமைகளிலே அந்த கடமைகளில் வணக்கங்களில் இருவிதமாக பிரித்திருக்கிறான். ஒன்று உடல் ரீதியாக செய்கின்ற வணக்கம், உடலின் மூலமாக அவனுக்கு ருக்கு செய்வதன் மூலம், சுஜூத் செய்வதன் மூலம், தொழுகையை நிறைவேற்றுகிற நோன்பை நிறைவேற்றுகிறதன் மூலம் நாம் செய்கின்ற கடமைகள் என்றும், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பொருளை கொண்டு அவன் சொல்லிய வழியிலே செலவு செய்வதன் மூலம் நிறைவேற்றுகிற கடமைகள் என்றும் இருவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இரு கடமைகளிலும் நிறைவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற வணக்க வழிபாடுகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்றை புறந்தள்ளிவிடக்கூடாது. உடலால் செய்கின்ற வணக்கங்களை எடுத்துக்கொண்டு பொருளால் வருகின்ற வணக்கங்களை விட்டுவிடக்கூடாது. அதையும் பூரணமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த இடத்திலே தொழுகை என்பது உடலால் செய்கின்ற வணக்கம், நோன்பு என்பதும் அப்படித்தான், ஜக்காத் என்பது பொருளால் நிறைவேற்றுகிற வணக்கம், ஹஜ் என்கின்ற அந்த ஹஜ்ஜினுடைய அமல் பொருளாலும் உடலாலும் நிறைவேற்றுகின்ற வணக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஹஜ் செய்கின்ற தாக்கத், உடல் வலிமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த உடல் வலிமையோடு அவன் காபத்துல்லாவுக்கு சென்று அதை நிறைவேற்றுகிற அளவுக்கு பொருளாதார வசதி, சென்று வருவதற்குரிய வாகன வசதி, அங்கு சென்று தங்கி பல நாட்கள் தங்கி உணவு அருந்துகின்ற அந்த உணவுக்கான ஏற்பாடு, அவன் திரும்பி வருகிற வரையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கான செலவினங்களுக்குரிய ஏற்பாடு, இத்தனையும் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி கடமை. ஹஜ்ஜினுடைய காலம் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள் ஆகும். துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களும் ஹஜ்ஜினுடைய மாதங்களாகும். ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவது துல்ஹஜ்ஜி மாதத்தில் தான் என்று சொன்னாலும் கூட, அதனுடைய பிரயாண ஏற்பாடுகள், சென்று திரும்புகிற காலங்கள் எல்லாம் மிக நீண்டு இருக்கிற காரணத்தினால் அந்த காலத்திலே மூன்று மாதங்கள் ஹஜ்ஜினுடைய மாதங்களாக அமைய பெற்றிருக்கின்றன. எனவே இந்த மூன்று மாதங்களும் மஹரமான மாதங்கள், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். இதிலே போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதங்களில் அடிச்சாட்டியம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜி சென்று திரும்புகிற வரையிலும் அச்சமற்ற நிலையிலே உலகத்தார்கள் அத்தனை பேர்களும் காபத்துல்லாவுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்ற காரணத்தினால் இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாதங்கள் ஹஜ்ஜிக்குரிய மாதங்களாகும். நாம் தொழுகையை எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம், எங்கிருந்தாலும் நோன்பை நிறைவேற்றலாம், அதற்கு இடம் தேவையில்லை. அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவை நம்மின் மீது கடமையாக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் ஹஜ்ஜிக்கு அப்படி அல்ல. காலமும் அவசியம், அந்த இடமும் அவசியம். காபத்துல்லாவுக்கு சென்றுதான் அந்த கடமையை நிறைவேற்ற முடியும். வேற எங்கு சென்றாலும் அதை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹால திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் நொதியாலின் நாசி லல்லதி விபக்கத்து முபாரக்கன். அல்லாஹால இந்த உலகத்திலே அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கட்டிடம், ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அது காபத்துல்லாதான். அதுதான் ஆரம்பமாக இந்த உலகிலே இறை வணக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டன என்பதாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுவான். அல்லாஹு ஜல்லிஷானோ தார் ஆதம் அலி இஸ்லாமர்களை படைத்த போது ஆதம் அலி இஸ்லாமர்கள் இந்த பூமியிலே இறக்கப்பட்டார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 60 அடி உயரமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இங்கு இறங்கிய போது அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை இருந்தது. என்ன கவலை என்று சொன்னால், சுவனத்தில் இருக்கிற போது மலக்குமார்களுடைய தஸ்பீஹ்களை அவர்கள் காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய திக்ருகளை அவருடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இங்கு உலகத்திலே வந்து இறங்கிய போது அத்தனையுமே மயானமாக காட்சியளித்தது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கோ அதை கேட்பதற்கோ எந்த வசதிகளும் இல்லாது இருந்தது அந்த காலத்தில். அது அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அதை கேட்டு கேட்டு இன்புற்று பூரித்து போயிருந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை, அடுத்த வேளைக்கு உணவு இல்லையே, குடியிருப்பதற்கு வீடு இல்லையே என்றெல்லாம் அவர்களை கவலைப்படவில்லை. இறை தியானங்களை கேட்க முடியவில்லையே, மலக்குமாருடைய தஸ்பீஹாத்துகளை கேட்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டார்கள். அந்த வேதனையோடு அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்க மக்காவுக்கு செல்லுங்கள், அங்கே காபத்துல்லா இருக்கிறது. அப்போது காபத்துல்லா கிடையாது. காபத்துல்லாவுக்காக வேண்டி அடையாளமிடப்பட்ட இடம் அங்கே இருக்கிறது. அங்கே செல்லுங்கள், அங்கே சென்று நீங்கள் தியானம் செய்யுங்கள், அங்கே சென்று தவாபு செய்யுங்கள். அங்கே சென்று தவாபு செய்கிறது என்னுடைய அரிசை சுற்றுவதற்கு சமமாகும். அந்த இடத்துல நீங்கள் தொழுவது என்னுடைய அரிசிக்கு கீழே நின்று தொழுவதற்கு சமமாகும். அந்த இடத்துல நீங்கள் என்னை தஸ்பீஹ் செய்வதும் திக்ரு செய்வதும் என்னுடைய பக்கத்தில் இருந்து திக்ரு செய்வதற்கு சமமாகும். எனவே அந்த இடத்திற்கு போங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, இந்தியாவில் இருந்து அவர்கள் சென்றார்கள். இறக்கப்பட்ட ஆதமலை என்பது இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்போது அது இந்தியாவோடு இருந்தது. அந்த இடத்துல இருந்து அவர்கள் கால்நடையாக சென்றார்கள். மிக தூரமாக அவர்கள் காலடி எடுத்து வைப்பார்கள். 60 அடி உயரம் என்று சொல்கிற போது நம்மை போன்று இல்லை, அவர்களது ஒவ்வொரு அடியும் மிக தூரமாக இருந்தது. தப்சீர்களில் எழுதப்படுகிறது, எந்தெந்த இடத்திலே அவர்கள் காலடி எடுத்து வைத்தார்களோ அங்கெல்லாம் ஊர்கள் உருவாயின, நகரங்கள் உருவாயின. அப்படியாக அவர்கள் அங்கு சென்றார்கள். முதல் மனிதராக அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா தூஃபான் என்கின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் மூலமாக அது அரிக்கப்பட்டு அதனுடைய அடிச்சோடே இல்லாமல் போயிருந்தன. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த ஆலயத்தை மீட்டு அங்கே எழுப்பினான். அதற்கான பணி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இங்கே மேற்கொண்டார்கள். காபாவை கட்டி முடித்தார்கள். காபாவை கட்டுகிற போது ஒரு கல்லின் மீது நின்று கட்டினார்கள். அந்த கல் அவர்களுக்கு காபா உயர உயர அதுவும் உயர்ந்து கொண்டே இருந்தது. சுற்றி கற்களை வைக்கிற போது அந்த கல்லும் காபத்துல்லாவை சுற்றிய அவர்களுக்கு உதவியது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமர்கள் கல்லை சுமந்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமர்கள் அதை வாங்கி அந்த உரிய இடத்திலே வைத்து அதனை கட்டி முடித்தார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்குரிய அழைப்பை அழைக்கும்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உத்தரவிட்டான். வாத்தின் ஃபின்னாஸ், மனிதர்களுக்கு ஹஜ்ஜினுடைய அழைப்பை நீங்கள் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். யாருடைய செவிப்பாறையில் எல்லாம் அந்த அழைப்பு வந்து விழுந்ததோ அத்தனை இவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் உண்டு. ஒரு முறை அதை கேட்டவர் ஒரு முறை ஹஜ் செய்வார், பல முறை கேட்டவர் பல முறை ஹஜ் செய்வார். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உயிர்களுக்கும், இந்த உலகத்திலே கடைசி மனிதன் வரையிலும் உருவாகிற அத்தனை மனிதர்களுடைய காதுகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் எட்டச் செய்தான். எனவேதான் ஒவ்வொரு காலங்களிலும், ஹஜ்ஜினுடைய காலங்களிலும் லட்சோப லட்ச மக்கள், 50 லட்சம் என்று சொல்லப்படுகிறது, 30 லட்சம் என்று சொல்லப்படுகிறது, அத்தனை ஜனங்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். உலகத்திலே அது போன்ற ஒரு காட்சியை நீங்கள் வேறெங்கும் பார்க்க முடியாது. அத்தனை மக்கள் ஒரே நேரத்திலே ஒன்று கூடி, நான் இறைவனது அடிமை, எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, உலகத்தினுடைய சுகபோகங்கள் எனக்கு தேவையில்லை, இறைவா நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், கபன் துணியை போன்ற ஒரு துணி அணிந்த நிலையிலே வந்திருக்கிறேன், உன்னிடத்திலே நான் ஹாஜராகி விட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் ஹாஜராகி விட்டேன், உன்னிடத்திலே நான் அடிபணிந்து விட்டேன், இந்த உலகமோ உலகத்தில் இருக்கிற பொருள்களோ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி லட்சோப லட்ச மக்கள் இஹ்ராமுடைய உடையோடு அங்கே ஒன்று கூடுகிற இந்த காட்சியினை உலகத்திலே நீங்கள் எங்கு சென்றாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹு தஆலா உருவாக்கி தந்திருக்கிறான். முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் அது. ஹதீஸிலே வருகிறது, காபத்துல்லாவை தவாப் செய்கின்ற அந்த நிலை உலகம் அழிகின்ற வரை இருந்து கொண்டே இருக்கும். எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவை தவாப் செய்திருக்கிறார்கள். 124,000 நபிமார்களும் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை நல்லவர்களும் அங்கே தவாப் செய்திருக்கிறார்கள். 100,000 சஹாபாக்கள் தவாப் செய்திருக்கிறார்கள். வலிமார்களும் நாதாக்களும் அத்தனை பேர்களும் அந்த காபத்துல்லாவில் வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய காலடிப்பட்ட அந்த மண் எவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்திலே நமது காலடியும் படுகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட அந்த நகரம் அந்த காலத்திலே இருந்தே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமர்கள் தோன்றிய காலத்திலே இருந்தே இந்த தவாப் என்கின்ற வணக்கம் அங்கே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு ஒரு நபரும் கூட இருக்க மாட்டார்கள். எந்த காலம் அப்படி ஒரு காலம் வருகிறதோ அப்போது உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். தவாப் நடைபெறுகின்ற காலம் வரையிலும் உலகத்திற்கு கேரண்டி இருக்கிறது, உலகம் அழியாது. எப்போது தவாப் செய்வதற்கு ஒரு நபரும் கூட இல்லாமல் போய்விட்டார்களோ அப்போ உலகம் அழிவு வந்துவிடும். இன்றைக்கும் பார்க்கிறோம், 24 மணி நேரங்களும் ஒரு வினாடி கூட இல்லாது, ஒரு வினாடி கூட இடைவிடாது ஒரு அமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவாஃபு தான். தவாஃபு செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். லட்சோப லட்ச மக்கள் அங்கே சென்று தவாஃப் செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய நமக்கு அந்த இடத்திற்கு சென்று வாழ்நாளிலே ஒரு முறை, பொருளாதார வசதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் வாழ்நாளிலே ஒரு முறை சென்று ஹஜ்ஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த கடமையை தள்ளி போடவே கூடாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. பாதையால், அதாவது போக்குவரத்தால் சக்தி பெற்றவர்கள் அந்த ஹஜ்ஜ் அல்லாஹு தஆலாவுடைய அந்த வீட்டுக்கு சென்று ஹஜ்ஜ் செய்வதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜ் செய்வதை மனிதர்கள் மீது ஏற்படுத்தி இருக்கிறான். பமன் கஃபர, யார் அதனை மறுக்கிறார்களோ, ஹஜ்ஜ் செய்யாமல் இருந்து விடுகிறார்களோ, வசதி வாய்ப்புகள் இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் அப்படியே மரணித்து விட்டார்களோ, ஃபைன் அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், அகிலத்தார்களின் தேவையை விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையானவன். இதெல்லாம் அல்லாஹுக்கு தேவையில்லை. ஒரு காலத்திலே யூதர்கள், நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் தான் என்றெல்லாம் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், நீங்க முஸ்லிம்கள் தானே, முஸ்லிம்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது உண்மையாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஹஜ் செய்ய வாருங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் ஹஜ் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அது எங்களின் மீது கடமை இல்லை என்று சொன்னார்கள். எங்களுக்கு உள்ள கடமைகள் வேறு, ஹஜ் செய்வது எங்களுடைய கடமை இல்லை என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், யார் அந்த ஹஜ்ஜை மறுக்கிறார்களோ, ஹஜ் எங்களின் மீது கடமை இல்லை என்று யார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ. நிறைய பேர் அப்படித்தான், எனக்கு இப்பதான் வயசு 27 ஆகுது 30 ஆகுது, இப்போல எதுக்கு நான் ஹஜ் செய்யணும், அதெல்லாம் 60 வயசு 65 வயசுல பார்த்துக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள், அதை யூதர்களை போன்று அது மறுப்பது தான் ஒரு வகையில். எனவேதான் ஒமன் கஃபரை, யார் அந்த ஹஜ்ஜை மறுக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும், ஹஜ் செய்வதற்குரிய அந்த தாக்கத்து இருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ, அவன் யூதனாக மரணித்தாலும் சரி, கிறிஸ்தவனாக மரணித்தாலும் சரி, அல்லாஹுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, எப்படி வேண்டுமானாலும் அவன் மரணித்துக் கொள்ளலாம். எனவேதான் உரிய காலத்திலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்கிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் அய்யுஹன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு முறை பிரசங்கம் செய்தார்கள். இப்படி பிரசங்கம் செய்கிற போது, அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் உங்களின் மீது ஹஜ்ஜை ஃபரலாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபகால ரஜுலுன், அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் எழுந்தார். அவர் சொன்னார், அக்குல்லு ஆமின் யா ரசூலல்லா, ஒவ்வொரு ஆண்டுமா என்று அவர் கேட்டார். ஹஜ் என்பது வருடமோ, வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேற்றுகிற அமல், அதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார். மதீனாவிலே இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 400-450 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. நம்ம அந்த தூரத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரவு முழுவதும் ரயிலிலே பஸ்ஸிலே பயணம் செய்ய வேண்டும். அவர்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்தை அடைந்து விடலாம். அவ்வளவு வாகன வசதிகள் வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் அதை கணக்கில் வைத்துத்தான் அவர் கேட்கிறார், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்ய வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலையை வைத்து, மதீனாவாசிகளை வைத்து ஆம் என்று சொல்லி இருந்தால், அது அவர்களுக்கு மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரையிலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் மீதும் அது கடமையாகிவிடும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஃபஸக்கத அமைதியாக இருந்தார்கள். ஹத்தா காலஹா சலாசன், அவரும் விடவில்லை, ரசூல்லா அதை பற்றி பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அவர் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டார், அப்போதும் அமைதியாக இருந்தார்கள். இப்படி 3 முறை அவர் கேட்டார். 3 முறை கேட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஒவ்வொரு ஆண்டுமா என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு ஆம் என்று சொல்லிவிட்டால் உங்களின் மீது அது கடமையாகிவிடும், வாஜிபாகிவிடும். பலம்ம ஸ்தாவத்தும் சும்ம கால தருணீமா தரக்தும், உங்களுக்கு நான் எதை சொல்லுகிறேனோ அதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், நான் எதை விட்டு விட்டேனோ அதை நீங்களும் விட்டு விடுங்கள், நான் சொல்லாத கேட்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லியதை தருணீ விட்டு விடுங்கள், மா தரக்தும், எதை நான் விட்டு விட்டேனோ அதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபைன்னமா ஹலக மன் கான கபலக்கும் பிகஸரின் சுவாலிஹிம் வக்திலாஃபிஹிம் மல அம்பியாயிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து போனதற்கு காரணமே தங்களுடைய நெபிமார்களோடு அதிகமதிகம் கேள்வி கேட்டதின் மூலமும், அதிகமதிகம் கருத்து வேறுபாடு கொண்டதின் காரணமாகத்தான் முன்னால் உள்ள உம்மத்தினர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அதிகமாக கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்கறது ஒன்றும் பெரிய அறிவுத்தனம் கிடையாது, கேள்வி கேட்கறது ஒன்றும் பெரிய அறிவாளித்தனம் கிடையாது. எத்தனை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல,
உங்களுக்கு முன்னால் உள்ள கௌமுகள் அப்படி கேள்வி கேட்டார்கள், அதன் காரணமாக அழிந்து போனார்கள். பைதா அமர்த்துக்கும் விஷயின் பழுத்துமின்ஹூ, உங்களுக்கு நான் எதனை கட்டளையாக ஏவுகிறேனோ அதை மஸ்தத்தம் உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டு வாருங்கள். வைதா நகைத்துக்கும் அன்சையின் பதாவு, எதை விட்டும் நான் உங்களை தடுத்தேனோ அதை முடிந்தவரை நீங்களும் தடுத்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு கடமை இல்லை, வாழ்நாள் ஒருக்கத்தான் ஹஜ்ஜு கடமை. ஒரு முறை நிறைவேற்றுவது பரவலாகும், அதற்கு அப்புறம் அவருக்கு விருப்பம் இருக்குமானால் அவருடைய விருப்பத்தை பொறுத்து அவர் வருஷம் முழுவதும் போகலாம், ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டிருக்கலாம், அந்த அவருடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து. அக்ரா பின் ஹபீஸ் என்கின்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் இதே கேள்வியை கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், வாழ்நாளிலே ஒரு முறை ஹஜ் செய்வதுதான் கடமை, அதற்கு மேல் செய்வது அவரது விருப்பமாகும், அது நஃபிலான வணக்கமாக கருதப்படும் என்று சொன்னார்கள். ஒரு முறைக்கு மேல செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை, அவருடைய சொந்த விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு செய்து கொள்ளலாம், அனுமதி இருக்கிறது. ஒரு முறை செய்வது பரல என்பதை நாம் இங்கே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், கால அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியில உள்ள இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளி அடுத்த உம்ரா செய்கிற போது இடையில ஏற்பட்டிருக்கிற பாவங்களுக்கு அது கஃபாராவாக பரிகாரமாக அமைந்து விடுகிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, மபூரூரான ஹஜ்ஜிக்கு கூலி சுவனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்ரா என்பது ஒரு சின்ன ஹஜ்ஜை போல, ஹஜ்ஜிக்கு எஹ்ராம் எப்படி அவசியமோ அதுபோல உம்ராவுக்கும் எஹ்ராம் அவசியம். ஹஜ்ஜிக்கு எப்படி தவாஃப் அவசியமோ அதுபோன்று தவாஃபும் அவசியம், நியத் அவசியம். ஹஜ்ஜிக்கு செய்கிறது போல சஹி செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சஹி செய்வது, இதுவும் உம்ராவிலே இருக்கிறது. மற்றபடி மினாவிலே தங்குவதோ அரபாவிலே தங்குவதோ கல்லறிவதோ இது மூன்றும் உம்ராவிலே கிடையாது. உம்ராவுக்கு எஹ்ராம் கட்ட வேண்டும், நியத்தி செய்ய வேண்டும், உம்ராவுக்கான நியத்தி செய்ய வேண்டும், நம்முடைய ஆடை அணிய வேண்டும், அங்கே சென்று தவாபு செய்ய வேண்டும், தவாபு ஜம்சம் நீர் அருந்த வேண்டும், அதுக்கு பிறகு சஹி செய்ய வேண்டும். சஹி செய்த பிறகு போய் முடியை இறக்கி ஏராமிலிருந்து கலைந்து விடலாம். இது ஒரு சின்ன ஒரு ஹஜ்ஜி போல. ஹஜ்ஜி என்பது இதற்கும் மேலாக மினாவிலே மூன்று நாட்கள் தங்குவது, அதற்கு பிறகு அவர்கள் கல் அரபாவிலே தங்குவது, முஸ்தலிபாவிலே தங்குவது, கல்லறிவது, அதற்கு பிறகு குர்பான் கொடுப்பது, அதற்கு பிறகு முடியை கலைந்து ஹஜ்ஜினுடைய ஏராமிலிருந்து விலகி விடுவது. அப்ப இது உம்ராவுக்கும் இதற்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. உம்ரா என்பது நமக்கு வாஜிபான ஒன்றல்ல, நாம் அதிகமாக உபரியாக செய்கின்ற கடமை. ஹஜ்ஜிக்கு போய்விட்டால் உம்ராவும் செய்ய வேண்டும், ஆனால் இன்றைக்கு உம்ராவுக்கென்றே தனியாக போகிறார்கள், அது அவர்களுடைய தேவையும் விருப்பத்தையும் பொறுத்து அமைந்திருக்கிறது. ஒன்றை இங்கே கவனிக்க வேண்டும், உம்ராவுக்கு நாம் போய்விட்டு வந்து விட்டால் ஹஜ்ஜினுடைய ஆசை போய்விடும், அதனால முதல்ல ஹஜ்ஜிக்கு தான் போகணும். ஹஜ்ஜிக்கு போனால் தான் அடுத்தடுத்து வர வேண்டும் என்ற ஆசை வரும். நிறைய பேர் உம்ராவுக்கு போய் அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். உம்ராவுக்கு போவது கொஞ்சம் குறைந்த செலவு தான், இருந்தாலும் கூட ஹஜ்ஜி என்பது மிக பெரியது, அதற்கு நிகராக ஒன்றும் வர முடியாது. எனவே ஒவ்வொரு நபர்களும் ஹஜ்ஜிக்குத்தான் ஆசைப்பட வேண்டுமே தவிர, உம்ராவுக்கு போய் ஒரு வாரம் பத்து நாள் போய் வந்து விட்டால் அதற்கு பிறகு நம்ம தான் போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னுங்கிற எண்ணத்தில் ஹஜ்ஜி அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. அதனால உம்ராவுக்கு போக நிறைய தனியார் நிறுவனங்கள் ஹஜ்ஜினுடைய கட்டுப்பாடு, ஹஜ்ஜிக்கு அவர்களுக்கு அழைத்துச் செல்வதிலே கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட காரணத்தினால், அதற்குரிய நிறைய வரையறைகள் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் ஹஜ்ஜினுடைய நிலையை விட்டுவிட்டு உம்ராவுக்கு அழைத்து போகிற, ஆசை காட்டி அழைத்து போகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் காரணம், உம்ராவுக்கு போகின்ற காரணத்தினால் ஹஜ்ஜினுடைய அந்த ஆசை போய்விடும், அதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உம்ராவில அரபாவில தங்குவது கிடையாது, ஹஜ்ஜிலே அரபாவில தங்குவது மிக பரது, கட்டாய கடமை. அந்த பாக்கியம் உம்ராவுக்கு போவர்களுக்கு கிடைக்காது. ஹஜ்ஜினுடைய நிலைகளிலே மினாவிலே தங்குவதும் முஸ்தலிபாவிலே தங்குவதெல்லாம் உம்ராவிலே கிடையாது. உம்ராவுடைய காலத்திலே அங்க அந்த பக்கமே போக வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் அரபாவிலே தங்குவதுதான் ஹஜ்ஜினுடைய முக்கியமான கடமை. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அங்கே தங்கி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறானோ அது நிறைவேறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் யௌதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யௌமை அரஃபத. துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்வதை போல வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. அந்த அளவுக்கு அதிகமான நபர்களை அல்லாஹ் அந்த நாளிலே விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அந்த நிலை ஹஜ்ஜில் தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுபோல ஒரு மனிதர் ஹஜ் செய்யாமலேயே அவர் இறந்து விட்டார், அல்லது ஹஜ் செய்யக்கூடிய காலம் அவர்களுக்கு அந்த கடமை ஏற்பட்ட பிறகு வாகனிப்பதற்கோ ஹஜ் செய்வதற்குரிய அந்த உடல் ரீதியான சக்தி அவருக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அவருக்கு பகரமாக வேறொருவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜை செய்கிறார்கள், தன்னுடைய இறந்து போன பெற்றோர்கள் அவர்கள் செய்ய முடியவில்லை என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு அவர்களுக்காக வேண்டிய ஒரு ஹஜ்ஜை செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாயில கடைசி ஹஜ்ஜின் போது அவர்கள் இருந்த போது ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி அவர்களை கேட்டார், யா ரசூலல்லாஹ் இன்ன அபி ஸைஹுன் கபீருன் லா யஸ்தீஉல் ஹஜ்ஜ வலல் உம்ரத. எனக்கு வயது முதிர்ந்த ஒரு தகப்பனார் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், அவரால் ஹஜ்ஜு செய்வதற்குரிய சக்தி அவருக்கு கிடையாது, அவரால் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாது, உம்ராவும் அவரால் நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கிற போது நான் அவருக்கு பகரமாக அதனை செய்யட்டுமா என்று கேட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓஹோ ஜுஜ் அன் நபிக்க வா தமிர், உன்னுடைய தந்தைக்காக வேண்டி நீ ஹஜ்ஜையும் நிறைவேற்றி உம்ராவையும் நிறைவேற்றி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி விடுபட்டு போய்விட்டாலும் கூட அந்த கடமையை அவருக்கு பின்னால் அவருடைய வாரிசுதாரர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை ஹஜ்ஜினுடைய நிலையில இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அவ்வளவு உன்னதமான ஒரு அமல். அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கும் அதை சுற்றி இருக்கிற இடத்திற்கும் நிறைய பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். அங்கே நாம் அருந்துகின்ற அந்த நீர் இருக்கிறது ஜம்சம் நீர், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஒரு அதிசயமான நீர். அதனுடைய ஆழம் 12 அடி, அதனுடைய அகலம் 8 அடி, அந்த கிணறுடைய அளவு 5 அடிக்கு எப்பவுமே தண்ணீர் அதில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த 5 அடிக்கு கீழே குறைவதில்லை. உலகம் முழுவதிலும் மக்களால் அருந்தப்படுகின்ற ஒரு நீர் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜம்சம் தான். அங்கே ஒவ்வொரு காலங்களிலும் 20 லட்சம் 30 லட்சம் மனிதர்கள் தினமும் அந்த நீரை அருந்துகிறார்கள். ஹஜ்ஜினுடைய காலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் உம்ராவுடைய நிலை அந்த செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் 20 லட்சம் 30 லட்சம் மனிதர்கள் அந்த நீரை வருடம் முழுவதும் அருந்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது குறையவே கிடையாது, அந்த அளவு குறைவதில்லை. நீர் அருந்துவது மட்டுமல்ல, அவரவர்கள் சொந்த ஊர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புகிற போது 10 லிட்டர் 20 லிட்டர் என்று தண்ணீரை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். அப்போதும் அது குறைவதில்லை. இத்தனை வருடங்களாகிவிட்டன. அந்த அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு நீர் நிலை என்பது இவ்வளவு நாள் நீடித்து வருவது கிடையாது. ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது வற்றி போய்விடும். எத்தனையோ நீர் நிலைகள் பெயர் சொல்வதற்கு கூட இல்லாமல் போய்விட்டன, அடையாளம் இல்லாமல் போய்விட்டன. ஆனால் பாலைவனத்திலே சுழக்குகின்ற அந்த நீர், அதை சுற்றி எந்த நீர்நிலைகளும் கிடையாது, எந்த கடலும் கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில அங்கு ஊன்று ஊற்றுகிற அந்த ஊற்று இருக்கிறதே, அதிசயமான ஊற்றாக அது ஊறிக்கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் அதில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. எந்த விதமான குறைவும் அதில் ஏற்படுவதில்லை. நீண்ட நாட்கள் அது இருக்கிற காரணத்தினால் அது பாசம் பிடித்து நாசினி கிருமிகள் அதிலே வருவதில்லை. ஒரு நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குளோரின் போன்ற பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த நீர் கெட்டு போகாமல் இருக்கும். நாம் அருந்துகின்ற நீர்களையெல்லாம் அப்படித்தான் அந்த நீரைத்தான் அருந்துகிறோம். ஆனால் ஜம்சமுக்கு எந்த குளோரினும் தேவையில்லை, அதை பாதுகாப்பதற்காக எந்த மருந்துகளும் தேவையில்லை. தன்னைத்தானே அது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வருடம் இரு வருடம் அல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நீரிலே மருத்துவம் இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த நோயாளி என்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்ற நியத்திலே அதை அருந்துவானால் அந்த நோய் நீங்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீரை வயிறு நிறைய குடிக்க சொன்னார்கள். மற்ற நீர்களைப் போல அல்ல, கொஞ்சம் குடித்து விட்டு அதை விட்டுவிடக்கூடாது. ஒரு மனிதர் சஹி செய்வதற்கு முன்னால் தவாஃபை முடித்த பிறகு அங்கே அந்த இப்போது பைப்பு போடப்பட்டிருக்கிறது, அதை பக்கத்திலே உட்கார்ந்து தண்ணீரை அந்த நீரை எவ்வளவு முடியுமோ வயிறு முட்டை 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 குடித்துக் கொள்ள வேண்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மூமின்கள் வயிறு நிறைய அந்த நீரை சாப்பிடுவார்கள், ஆனால் முனாஃபிக்குகள் அப்படி சாப்பிட முடியாது என்று சொன்னார்கள். யார் இடத்துல நிஃபாகத்தனம் இருக்கிறதோ அவர்கள் அந்த அளவுக்கு வயிறு நிறைய அதை சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மூமின் ஈமானுக்கும் அந்த நீருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அந்த நீர் அவ்வளவு ஒரு அற்புதமான அதி நீராக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நீரை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஐரோப்பியாவில் உள்ள நிறுவனம் பலமுறை இந்த நீரை ஆராய்ச்சி செய்திருக்கிறது. ஒவ்வொரு நீரை அதனுடைய கெட்டுப்போய் விட்டது, இதை உபயோகிக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஜம்சம் நீர் எந்த காலத்திலும் கெட்டு போகாது என்று சான்று கொடுத்திருக்கிறார்கள். வருட கணக்கிலே நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் வைத்தாலும் கூட அதிலே கிருமிகள் உருவாவதில்லை, அது கெட்டு போவதில்லை, அது அப்படியே அதே தரத்திலேயே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிசயமான ஒரு நீரை அல்லாஹ் தஆலா அங்கே தந்திருக்கிறான். அந்த நீரை அருந்த வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், தவாப் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். உலகத்தில் நீங்கள் எந்த கட்டிடங்களை பார்த்தாலும் அவ்வளவு ஈர்ப்பு ஏற்படாது, ஆனால் ஈமான் உள்ளவர்கள் அந்த கட்டிடத்தை பார்க்கிற போது இருக்கிற வசீகரம் இருக்கிறது, அதை சொல்லால் சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி. காபத்துல்லாவை பார்க்கிற போதே அந்த முதல் முறை அல்ல, பல முறை பார்க்கிற போது அப்படி ஒரு வசீகரமான ஒரு காட்சி. அங்க உட்கார்ந்து அதிகமான நேரம் தொழுவதை விட அப்படியே உட்கார்ந்து காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு காபத்துல்லாவுடைய தோற்றம் அந்த அளவுக்கு ஈர்ப்பு தன்மை உடையதாக அமைந்திருக்கிறது. பார்க்கிறதுக்கு ஒரு சாதாரணமான கட்டிடம் தான், ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த கட்டிடத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க போக வேண்டும், அந்த இடங்களை காண வேண்டும், அந்த தவாப் அங்க இருக்கிற இந்த காபத்துல்லாவை தவாபு செய்ய வேண்டும், ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட வேண்டும், மக்கான் இப்ராஹிம் என்ற இடத்தில் நின்று தொழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் கிடைத்து விடும். லட்சோப லட்சங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற எத்தனையோ பேர்களுக்கு அது கிடைப்பதில்லை இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனாதிபதிகள், எத்தனையோ அதிபர்கள், அவர்கள்லாம் அங்க வர முடியுமா? அல்லாஹ் தஆலா அது யாருக்கு, ஆனால் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதன், ஏழ்மை நிலையில இருக்கிற மனிதன் அங்கே போய்விட்டு வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய நியமத்து தான் அது. அதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆசை. அந்த ஆசை வந்துவிட்டால் அல்லாஹ் உங்களை அங்கு கொண்டு சேர்த்து விடுவான். எனவே ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு துவா செய்யும்படி நாம் சொல்லி அனுப்ப வேண்டும். அந்த இடத்திற்கு நானும் சென்று வருவதற்கு துவா செய்யுங்கள். மற்ற தேவைகளை சொல்லுவதை விட காபத்துல்லாவை தரிசிப்பதற்கும் ரசூலுல்லாவுடைய அந்த ஜியாரத்தை நான் மதீனாவுக்கு சென்று அவர்களை சந்திப்பதற்கும் எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதை பாக்கியமாக்குவான். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்புடையவர்கள் வயிறை பார்க்கக்கூடாது, வீட்டிலே குமர் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி சொல்வார்கள், குமர் வந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு. யார் அந்த மாதிரி சொன்னது? குமருக்குரிய நேரம், அதற்குரிய காலம் வந்து விட்டது என்று சொன்னால் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அதற்குரிய தயாரிப்புகள் எல்லாம் இருக்கிற போது தாராளமாக ஹஜ்ஜுக்கு சென்று வரலாம், எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்குரிய பாக்கியங்களை தந்திருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சுன்னத்துல்